வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் நெசவாளர்களால் உருவாக்கப்படும் கைத்தறி ரகங்கள் வளமான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அமைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தின் பங்களாதேஷ் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் ஊடுருவலை தடுக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து மாநில அமைச்சர்கள் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் திரு தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பியுள்ள மனு பாக்கருக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளிலும் உற்பத்தியாகும் பல வண்ண கைத்தறி ரகங்கள் வளமான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 10வது தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கைத்தறி நெசவாளர்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுப்போம் என்ற உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு வருவது மிகவும் பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் பங்கேற்கிறார். விழாவில் கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நெசவாளர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். கைத்தறி பாரம்பரியம் தொடர்பான புத்தகம் ஒன்றையும் குடியரசு துணைத் தலைவர் வெளியிடுகிறார். மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அமைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அமைச்சர் நாட்டில் இதுவரை 65 மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 57 பூங்காக்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புறங்களை தகவல் தொழில்நுட்ப நகரங்களுடன் இணைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் 54 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இவற்றில் 37% பேர் மகளிர் என்றும் குறிப்பிட்டார். தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் சமூக கல்வி பணிகளுக்காக நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் சமூக மாற்றத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். நாட்டின் விடுதலை போராட்ட இயக்கத்திற்கு புத்துயிர் அளித்தவர் என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி விடுத்துள்ள செய்தியில் இசை, கலை, இயக்கியம் உள்ளிட்ட துறைகளில் தாகூரின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்திலும் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தின் பங்களாதேஷ் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் நேற்று முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தற்போது அமைந்துள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்நாட்டவர் இந்திய பகுதிக்குள் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு மணிப்பூரில் ஃபேர்சாவால் ஜிரிபாம் மாவட்ட எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தரவை மாவட்ட ஆட்சியர்கள் பிறப்பித்துள்ளனர். வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இம்மாவட்ட பகுதிகளில் எடுத்துச் செல்லப்படுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஜிரிபாம் மாவட்டத்தின் ஒருசில பகுதிகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இந்த ஊரடங்கில் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதியின் 6வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அமைதி பேரணியாக சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து மாநில அமைச்சர்கள் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் திரு தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் இன்று பிறப்பித்த உத்தரவில் இரு அமைச்சர்களுக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருப்பதாக கூறியுள்ளார். எனவே அவர்களை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்த நீதிபதி இரு அமைச்சர்கள் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்டப்பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஃபிஜி பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து புறப்பட்டுச் சென்றார். இன்று நியூசிலாந்தில் ஆக்லாந்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். முன்னதாக ஃபிஜி அதிபர் திரு வில்லியம் கேட்டோனிவர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திருமதி திரௌபதி முர்மு, இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் பல்வேறு துறைகளில் இது மேலும் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணியர் கப்பலை மீண்டும் இயக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை என்ற கப்பல் நாகை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகை துறைமுகம் சோழர்கள் காலத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு தனது கப்பல் போக்குவரத்தினை கொண்டிருந்தது. காலப்போக்கில் கப்பல் சேவையின்றி காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இலங்கை காங்கேசன் துறைக்கும் நாகைக்கும் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. காலநிலை காரணமாக இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல் நாகை துறைமுகம் வந்து சேர்ந்துள்ளது. இந்த கப்பலில் 133 பயணிகள் பயணிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அடங்கியுள்ளன. இந்த கப்பலில் பயணிக்க ஒரு நபருக்கு கட்டணமாக ₹5000 முதல் வகுப்பில் பயணிக்க ₹7500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பல் நாளொன்றுக்கு ஒரு முறை இலங்கை சென்று திரும்பும் வகையில் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. கப்பலில் பயணம் செய்ய ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளும் கப்பல் போக்குவரத்தினை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் கப்பல் சோதனை ஓட்டம் ஓரிரு நாட்களில் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழா 8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித்திருவிழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆடித்திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்ததால் திருவிழா விமரிசையாக கொண்டாட முடியாமல் இருந்தது. இந்த நிலையில் திருப்பணிகள் விரைந்து முடித்து கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வழக்கமான உற்சாகத்துடன் இந்த ஆண்டு ஆடித்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முக்கிய நிகழ்வான பொங்கல் வைத்தல், உருளுதண்டம் ஆகிய நிகழ்வுகள் நேற்று இரவு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுகளில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வருகின்றனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் கோவில் வளாகத்தில் உருளுதண்டம் போட்டு தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வருகின்றனர். கோட்டை மாரியம்மன் ஆடி திருவிழாவையொட்டி சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.
இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பல்வேறு துறைகளில் கூட்டாக முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்டன் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாயிட் ஆஸ்டின் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாளேடு ஒன்றுக்கு இருவரும் கூட்டாக அளித்த பேட்டியில் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட குவாட் அமைப்பு மாநாட்டில் முடிவு செய்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், கிழக்கு ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, கரையோர ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா மற்றும் கோவாவிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பியுள்ள மனு பாக்கருக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் அவரை வரவேற்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிச்சுற்றில் பங்கேற்கிறார். பளுதூக்கும் போட்டியின் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு பங்கேற்கிறார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இன்று ஜெர்மனி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் நெசவாளர்களால் உருவாக்கப்படும் கைத்தறி ரகங்கள் வளமான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அமைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தின் பங்களாதேஷ் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் ஊடுருவலை தடுக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து மாநில அமைச்சர்கள் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் திரு தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பியுள்ள மனுபாக்கருக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.